الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خطارا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் நேசம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி என்றே அற்புதா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயரில மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவளவும் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபி ஊன்கள், சபாவு தாபி ஈன்கள், முஸ்லீமான முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. இன்னொரு நாள் இவ்வுலகம் மலர்ந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்தில் பெரிதா துவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வயோதிப்பர்களே, வாலிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரிலே இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து போகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பல கட்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். காலங்களிலே சில காலங்களை சிறந்த காலங்களாக அல்லாஹ் தருகிறார், நாட்களிலே சில நாட்களை சிறந்த நாட்களாக அல்லாஹ் தருகிறார், பருவங்களிலே சில பருவங்களை அல்லாஹ் சிறந்த பருவமாக தருகிறார். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான காலம், மிக முக்கியமான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் நாம் எங்களுடைய குர்ஆன், எங்களுடைய இமாம், இதனோடு எங்களுடைய தொடர்பை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? ரமலான் மாதம் நோன்பு நோற்பதற்கு முன்னதாக நாம் எம்மை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு தலைப்பை நிர்வாகத்தின் மூலமாக எனக்கு தரப்பட்டு அதை பேசுமாறு சொன்னார். அன்பானவர்களே, ரமலான் என்றால் அது அலாதியான ஒரு மாதம். அதை பற்றி தனியே பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ரமலானிலே எங்களுடைய ஆன்மீக ரீதியாக எங்களுடைய வீட்டை, எங்களுடைய கடையை, எங்களுடைய தெருவை, எங்களுடைய முழு ஊரையில் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஊராக, குர்ஆன் ஓதுகின்ற ஊராக, எங்கும் இஃப்தார் செய்கின்ற இடங்களாக, அன்பானவர்களே, ஹிஸ்புகள் நடக்கின்ற இடமாக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடமாக, சமூக சேவையிலே முன்னின்று செய்யக்கூடிய பணிகள், இன்னும் ஏராளமான நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற ஆரம்பமாக அந்த காரியங்களில் செய்து நல்ல முடிவை பெறுகின்ற மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னையும் உங்களை நாளைய கயாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்திலே இட்டுச் செல்லக்கூடிய நேர் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த உலகத்திலே இமாம் எங்களுடைய குர்ஆன், அது அருளப்பட்ட ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் தான். எனவே ரமலானை பற்றி ஏராளமான விடயம் இருந்தாலும் ரமலானோடு சம்பந்தப்படுகின்ற குர்ஆன், ரமலான் மாதம் சிறப்பாக்கப்படுவதற்கு குர்ஆனுடைய அந்த அருளப்பெற்றமையும் ஒரு காரணமாக இருக்கின்றமையினால் நானும் நீங்களும் அல் குர்ஆனோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, என்னையும் உங்களையும் வழி நடத்துகின்ற இந்த இமாமோடு நாங்கள் எந்த தொடர்பை பேணியிருக்கிறோம், எப்படி தொடர்பை பேணிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இன்றைய ஹுத்துபாவிலே உங்களோடு பார்ப்பது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதி அது சம்பந்தமாக பேசுகின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் இருக்கிறதே, இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த குர்ஆனுக்கு பல பெயர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தன்ஸீல் என்ற ஒரு பெயர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கிதாப் என்ற ஒரு பெயர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆன் என்ற ஒரு பெயர் அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான். ரஹ்மா என்று அல்லாஹ் ஒரு பெயரை சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, கரீம் என்று அல்லாஹ் இன்னொரு பெயரை சொல்லியிருக்கிறான். ஷிஃபா என்று இன்னொரு பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹுதா, நேர்வழி காட்டக்கூடியது எல்லாம் குர்ஆனிலே குர்ஆனுக்கு பல பெயர்களை சொல்லியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமார் 20 மேற்பட்ட பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே குர்ஆனுக்குரிய பெயராக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கைரானதாக சிறந்ததாக அல்லாஹ்க்கிருக்கிறான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், குர்ஆனோடு யார் யாரெல்லாம் சம்பந்தப்படுகின்றார்களோ அத்தனை மக்களையும் அல்லாஹ் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூவுலகத்துக்கு அனுப்பி வழிகேட்டிலே இருக்கக்கூடிய மக்களை நேரான வழிக்கு கொண்டு வருவதற்காக தூப்புகளையும் வேதங்களையும் காலத்துக்கு ஏற்றால் போல் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அந்த வருஷையில் இறுதியாக வந்த எங்கள் தலைவர், எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குர்ஆனை சுமந்து கொண்டதால் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனால் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை எந்த வானவர் சுமந்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாரோ, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், நம்பிக்கையான வானவர் ரூஹுல் அமீன், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வானவர்களின் தலைவராக ஆனார்கள் குர்ஆனை சுமந்து வந்ததால். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை எந்த உம்மத் சுமந்து கொண்டதோ நானும் நீங்களும் குர்ஆனை சுமந்து கொண்ட உம்மத், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட வேதத்தை வழிகாட்டியாக நேர்வழியாக எங்களுடைய எல்லா துறைகளின் முன்மாதிரியாக பின்பற்றுகின்ற அந்த குர்ஆனை சுமந்திருக்கின்ற நானும் நீங்களும், குர்ஆனை இமாமாக ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும், எல்லா உம்மத்தையும் விட சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் இந்த உம்மத்தை கபூல் செய்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆன் எந்த மாதத்தில் அல்லாஹ் அமைந்தானோ, شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், ரமலான் மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளாகிய அந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்ட மாதம். எனவே அந்த மாதம் மாதங்களிலே சிறந்த மாதமாக,
சைத்தான்களுக்கு கூட அந்த ஊசலாட்டத்தை கெடுதி ஏற்படுத்த முடியாத மாதமாக அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்பானவர்களே, மாதங்களில் சிறந்த மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரவுடைய நன்மை, ஒரு பரவுக்கு 70 பரவுடைய நன்மை. யாரோருக்கு நோம்பு பிடிப்பதற்குரிய ஏற்பாடு பண்ணுகிறாரோ அன்பானவர்களே, அவரும் நோம்பு பிடிப்பதற்குரிய நன்மை அடைந்து கொண்டார். யார் ஒரு மனிதன் நோம்பு திறப்பதற்குரிய இஃப்தாருடைய ஏற்பாடு பண்ணுகிறாரோ அன்பானவர்களே, நோம்பு பிடித்தவருடைய கூலியை போல அந்த ஏற்பாடு பண்ணியவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அன்பானவர்கள், அப்படியான சிறப்புகள் நிறைந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் எல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டு சைத்தானை விலங்கிடப்பட்டிருக்கின்ற அந்த காலம், சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற காலம், அதுதான் ரமலானுடைய மிக முக்கியமான மாதம். அதுதான் மாதங்களிலே சிறந்த மாதம் குர்ஆன் அருளப்பட்டதாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட மிக பெரிய ஒரு அற்புதம் அந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கியது. அதிலும் ஒரு இரவிலே மிக முக்கியமாக குர்ஆன் இறங்கியது, லைலத்துல் கத்ர் என்று சொல்வோம், கத்ருடைய இரவு. அதையும் அல்லாஹ் சூரா, ஒரு கத்ர் என்ற ஒரு சூராவே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர், அல்லாஹ் சொல்லுகிறான் லைலத்துல் கத்ர் இருக்குதே, கத்ருடைய இரவு இருக்குதே, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அன்பானவர்களே, அது குர்ஆன் இறக்கப்பட்டதால் அன்றைய நாள்ல இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் 83 வருடங்கள் இபாத செய்த கூலி அல்லாஹ் தருகிறான். அன்றைய நாள் இருக்கிற அல்லாஹுடைய மஸ்ஜிதுல 83 வருடங்களை ஏகைக்காவிருந்த நன்மை அல்லாஹ் தருகிறான். அன்றைய நாள் ஒரு தர்மம் கொடுக்கிற அன்பானவர்களே, 83 வருடங்கள் நன்மை கொடுக்க கூலியை அல்லாஹ் தருகிறான். அன்பானவர்களே, எந்த அளவு பாக்கியமான ஒரு வேதம் தான் அந்த குர்ஆன். குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற அல்லாஹுடைய வேதத்தோடு சம்பந்தப்படுகின்ற அத்தனையும் அல்லாஹ் சிறந்ததாக தந்திருக்கிறான் என்றால், நானும் நீங்களும் அந்த குர்ஆனிலே துரோப்பில்லாமல் இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்கள் துருப்பாக்கியசாலிகள். எனவே அன்பான அல்லாஹுவே நல்லடியார்கள், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. நேர போதாமையினால் சுருக்கமாக 5 கடமைகளை சொல்லுகின்றேன். இந்த 5 கடமைகள் இதற்கு பின்னால் ரமலானுடைய மாதம் வருவரைக்கும் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்காமல் இன்றே அந்த அமல்களிலே ஈடுபட்டு கொண்டு ரமலானுக்காக நாங்கள் ஆயத்தமாக கொள்ள வேண்டும். கனிமாதர்களை சுருக்கமாக நினைவுபடுத்துகின்றேன். 5 கடமைகள். முதலாவது கடமை, குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். 2வது கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு கலைக்க கூடாது, குர்ஆனுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். முதலாவதாக எங்களுடைய அந்த விடயத்தை நிப்பாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம், அதற்கு நாங்கள் காது கொடுக்க வேண்டும். 3வதாக குர்ஆனை முடிவானவர்கள் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். கஷ்டமானவர்கள், சிறிய சிறிய சூரா இருக்குது, முக்கியமான சூராக்கள் இருக்கின்றன, இவைகளை நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். 4வது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அன்பானவர்களே, இந்த குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதோடு குர்ஆனுடைய கருத்துக்களை வழங்க வேண்டும். நானும் நீங்களும் இன்று 10 வருடங்களாக, 20 வருடங்களாக, 50 வருடங்களாக குர்ஆன் ஓதுகின்றோம். பாசை தெரியாத, கருத்து தெரியாத ஒரு மணியாக நானும் நீங்கள் ஓதுகின்றோம் என்றால் குர்ஆன் நிச்சயமாக இடத்திலே மாற்றத்தை கொண்டு வராத மாணவர்களே. அதற்கு குர்ஆன் ஓதுகின்ற போது அழுகிறார், எங்களுக்கும் அருகே வருகிறது, அவர் அழுகிறார் என்பதற்காக, அவரோடு சேர்ந்து பரிதாபத்துக்காக அழுகிறோம். குர்ஆனை எதிர்த்து நானும் நீங்களும் ஓதுகின்ற போது நாங்கள் தானாக கண்ணீர் வடித்திருக்கிறோமா? அன்பான அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, குர்ஆன் நிறைய வரலாறுகளை பேசியிருக்கிறேன். எனவே 4வது கடமையை நான் சொன்னேன். 5வது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, சுருக்கமாக ஏராளமான கடமை இருக்கின்ற, 10க்கு மேற்பட்ட கடமைகள் இருக்கின்றன. இவைகளை சுருக்கமாக மிக முக்கியமான கடமைகளை மாத்திரம் தொட்டு சொல்கிறேன். 5வது குர்ஆனை கற்றிருந்தால், குர்ஆனை நாங்கள் விளங்கியிருந்தால், குர்ஆனுடைய அந்த அமலோடு நாங்கள் இருந்தால், அந்த குர்ஆனை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கிறது எங்களுடைய கடமை. இந்த 5 கடமைகளை சுருக்கமாக இந்த குத்துபாவிலே பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, முதலாவது கடமை, குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது, அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு பாடலை படிப்பதை போல, ஒரு செய்தி வாசிப்பதை போல குர்ஆனை ஓத முடியாது. அது என்னுடைய உங்களுடைய வேதம் அல்ல. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் மூலமாக சிறப்பித்து இறக்கிய குர்ஆன், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த மாற்றங்களும் செய்யப்படாத குர்ஆன், சாதனைகள் நிறைந்த குர்ஆன், அற்புதங்கள் நிறைந்த குர்ஆன், நபிமாரிகளை மாற்றிய குர்ஆன், சஹாபாக்களை மாற்றிய குர்ஆன், அதற்கு பின்னால் வந்த நல்லவர்களை முத்தகீன்களை சாலிஹீன்களை மாற்றி நல்லவர்களாக ஆக்கிய குர்ஆன். அன்பானவர்களே, அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அருளப்பட்டிருக்கின்ற அந்த குர்ஆனை நாம் நினைத்தவாறு ஊத முடியாது. குர்ஆனை ஊதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறை தான் தஜ்வீதுடைய முறை. அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆனை நானும் நீங்களும் ஊத வேண்டும். 6,666 ஆயத்துகள் மாற்றம் கிடையாது, 114 சூராக்கள் மாற்றம் கிடையாது, 7 மந்திரங்கள் மாற்றம் கிடையாது, 30 ஜுசுகள் மாற்றம் கிடையாது. அன்பானவர்களே, மக்கியா மதனியா இரண்டு நகரங்களை தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், மக்கா அல்லது மதீனா. அன்பானவர்களே, இப்படித்தான் குர்ஆனுக்குரிய சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துக்களும் ஒவ்வொரு சூராக்களும் எங்க இறங்குச்சு, எந்த கட்டத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரைக்கு வைத்தான், எந்த வானவர் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வந்தார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா வரலாறுகளும் அப்படியே இஸ்லாத்திலே பதியப்பட்டு என்னை முதலாவது குர்ஆனை நான் ஓத வேண்டும், குர்ஆனை அழகாக ஓத வேண்டும். ஒவ்வொரு சூராக்களுக்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை வைத்திருக்கிறான். குல் சூரத்துக்கு இந்த தனியான சிறப்பு, யாருக்கு ஜின் சைத்தான் இந்த உலகத்துல உள்ள விஷ ஜந்துக்களுடைய தீங்குகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, உள் சுறாக்களை ஓதிவிட்டு பயணம் போங்கள், ஓதிவிட்டு தூங்குங்கள், ஓதிவிட்டு உங்களுடைய விதயங்களை செய்யுங்கள். நிச்சயமாக அந்த புல் சுறாக்கள் இந்த உலகத்திலே யார் யாரால் தீங்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த நிச்சயமாக அந்த தீங்குகளால் எந்த தீங்கையும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லா புல் சுறாக்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறான். அன்பானவர்கள், அது மாத்திரமல்ல, சூரத்துல் பக்கராவிலே வரக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துக்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள், கனிமானவர்களே, இந்த இரண்டு ஆயத்துக்களை யார் ஓதிட்டு தூங்குறாங்களோ விடியும் வரைக்கும் அந்த ஆயத்து போதும் அவரை பாதுகாப்பதற்காக. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஹதீஸ், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, அவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்து விட்டு நாங்கள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆனை மீது நம்பிக்கை வர வேண்டும். இந்த குர்ஆன் நிச்சயமாக சஹாபாக்களை மாற்றி இருக்கிறது. நரகத்திலே நரகத்துக்கு செல்வதற்காக நரகத்துடைய விளிம்பிலே இருந்த சஹாபாக்களை நரகில் இருந்து பாதுகாத்திருக்கிறது குர்ஆன் என்றால் என்னையும் உங்களை ஏன் பாதுகாக்க முடியாது? அன்பானவர்களே, சஹாபாக்கள் இருக்கின்ற போதுதான் குர்ஆன் மெல்ல மெல்ல அருளப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் தான் எங்களுக்கு இருக்கிறது, அதை பார்த்து விளங்கி அமல் செய்வதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இனி முதலாவது குர்ஆனை செய்யக்கூடிய கடமையை குர்ஆனை ஓதுவது. அதே போல சூரத்து முல்க் யார் ஓதுறாங்களோ கனிமானவர்கள் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலா மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்துவான். அது மாத்திரம் இந்த மௌத்துக்கு பின் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவசரமாக ஏற்படுத்தி விடுவான், அல்லாஹுவை சந்திக்கலாம். அதே போன்று சூரத்து பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்க சைத்தானுக்கு எந்த வேலையும் கிடையாது, சைத்தான் விரண்டோடுகிறான். பானவர்களே, இன்னும் சில ஹதீஸ்களே சைத்தான் காத்து விட்ட நிலைமையிலே அந்த சைத்தான் விரண்டோடுவதாக ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய வீடு இஸ்லாமியமயப்படுத்த விட்ட வீடாக, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய வரக்கத்தும் நிம்மதியான அமைதியை தேடுகின்ற நல்ல சூழலாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் சூரா பக்கரா ஓதுவோம். நிச்சயமாக சைத்தான் அந்த வீட்டுக்குள் இருக்க மாட்டார். அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, அதே போன்று சூரா வாத்தியா யாரெல்லாம் ஓதி வருகிறார்களோ, கஷ்டம் கடன் தேடுகிறோம், மிச்சமில்லை, ரொஸ்தாகிறோம், சூரா வாத்தியா ஓதுங்கள், தொழில் ஸ்தாபனங்களை ஓதுங்கள், வீட்டிலே ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வறுமையை கொண்டு சோதிக்க மாட்டான். சூரத்துல் அஹ்னான் ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இரக்கத்தை போடுவார். மௌத்தானத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை கபூச்சு அல்லாஹ் அவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் இலகுவாக வேண்டுமா, சூரா யாசினை ஓதுங்கள். மாணவர்களே, இப்படி ஒவ்வொரு சூராக்களுக்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் 6,666 ஆயத்துகளையும் நல்ல முறை பிரகாரம் தஜ்வீத் முறை பிரகாரம் ஓதுகிறாரோ, ஓதுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6,666 ஆயத்திற்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாதா பண்ணியிருக்கிறானோ அந்த எல்லா சிறப்புக்குரிய மனிதராக இந்த மனிதர் மாறிவிடுகிறார். சுப்ஹானஹு, நல்ல முறையில் ஓதும். இன்னைக்கு நாங்க எப்படி குர்ஆன் ஓதுறது, எங்களுக்கே நாங்க ஓதுற குர்ஆன் இல்லைங்களா? இன்னத்துல என்ன போகுதா, இன்னத்துல பக்கத்துல புந்தி குர்ஆனை கேட்க இல்லமா? அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள், குர்ஆன் அது அழகான துணையில் ஓதப்பட வேண்டும். எந்த அளவு இஸ்லாத்தின் எதிரிகள் அங்கு அபூஜகளாக இருக்கலாம், அபூ லஹபாக இருக்கலாம், ஏனி எதிரிகளாக இருக்கலாம், குர்ஆனை கேட்கக்கூடாது, யார் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாது, இதை கேட்டால் அவருடைய மனம் மாறிவிடும் என்று சொல்லி எல்லோரும் பேசிக் கொள்வார்கள். தனித்தனியாக எல்லோரும் காதலி பஞ்சை அடைத்து விட்டு செல்வார்கள். ஆனால் குர்ஆனுடைய சிறியதொரு சத்தம் அந்த காதை துளைத்து விட்டு உள்ளே வந்து விட்டால் அவர்களால் இருக்க முடியாது. பஞ்சு நன்மை அப்படியே எடுத்து விட்டு குர்ஆனை கேட்பார்கள். முதலாவது பஞ்சியை கொஞ்சம் வெளியே எடுக்காமல் அப்படியே தூக்குவார்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டிய ஒரு பஞ்சை எடுப்பார்கள், அடுத்த பஞ்சை எடுத்து விடுவார்கள். காதை அடைத்து விட்டு போகின்றவர்கள் கூட இஸ்லாத்தின் எதிரிகள். குர்ஆனை கேட்கும் இந்த நிலைமையெல்லாம் ஏற்படுத்தினான். எனவே அன்பானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முதல் கடமை குர்ஆனை நாம் ஓதுவோம். நிச்சயமாக அது மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல முறையில் குர்ஆன் ஓதினா நிச்சயமாக அதனால கயாமத்துடைய நாளை எங்களுக்காக மன்றாள். சல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே சேர்க்கும் வரைக்கும் குர்ஆன் மன்றாள். இந்த உலகத்திலையும் எங்களோடு இருக்கிற குர்ஆன் மறுமையில் எங்களோடு இருக்கும். ஒவ்வொரு சூராக்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். ஒவ்வொரு சூராக்களும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசும். நாளைய வறுமையினால் எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் கைவிட்டு விட்டு போகின்ற நாள் எங்களுடைய கலாமிகளுக்கு வழிகாட்டி குர்ஆன் நாளைய கியாமத்துடைய நாளையில எங்களை நரகிலே இருந்து பாதுகாக்க போதுமான இயலாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களை, முதலாவது கடமை குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். குர்ஆன் ஓதுவதற்கு இலகுவான ஒரு முறை இருக்கிறது. 600 பக்கங்கள் கொண்ட குர்ஆன், ஒரு ஹிஃபுல் குர்ஆன் எடுத்தால் சுமார் 600 பக்கங்களை கொண்டது. அந்த குர்ஆன் இலகுவான முறையில் ஓதலாம். அன்பான வரிகளை, ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் சொல்கிறோம், பரவான 5 நேரங்கள் சொல்கின்ற அந்த நேரத்திலே ஒரு தொழுகைக்கு முன்னால் 20, அதாவது ஒரு தொழுகையுடைய நேரத்திற்கு 20 பக்கங்கள் நாங்கள் ஓதினால் சுமாராக 5 நேரத்துக்கும் கனியமானவர்களை இலகுவாக எங்களுக்கு என்ன செய்யலாம், 10 பக்கங்களை ஓதி முடிக்கலாம். அப்படி கணக்கு பார்க்க வேண்டும். மாதத்தில் ஒரு குர்ஆனை இலகுவாக முடித்து விடலாம். 2 குர்ஆனை முடிக்கக்கூடிய எண்ணமுள்ளவர்கள் ஒரு நாளைக்கு சுமாராக, கனியமானவர்களே, கொஞ்சம் இன்னும் அதை விட இன்னொரு மடங்கு கூட்டி ஓதினால் 2 குர்ஆனை மாதத்திலே முடிக்கலாம். எனவே குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். இரண்டாவதாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, அல்லாஹுடைய கலாம் இருந்து செய்யக்கூடிய கடமை, எங்கெல்லாம் அது ஓதப்படுகிறதோ அதை நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். எங்களை விட வயதில் குறைந்த எங்களை பிள்ளையாக இருக்கலாம், பிள்ளை குர்ஆன் ஓதட்டும், நான் ஏழு வேலையை செய்வேன், நான் கலைத்துக் கொண்டிருப்பேன் என்கின்றார் கனியமானவர்களே. அது எங்களுடைய குர்ஆனுக்கு செய்கின்ற துரோகம், சின்ன பிள்ளைகளுக்கு செய்கின்ற துரோகம் அல்ல, அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சுக்கு செய்கின்ற துரோகம். இன்னைக்கு சிறார்கள் வீட்டுகளிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை அல்லது தகப்பன் அல்லது குடும்ப உறவினர் என்ன செய்தார்கள், அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருந்து அந்த பிள்ளையுடைய சத்தத்தை ஒளி அதிகமாக சத்தம் போட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார். போனின் ஊடாக, வேறு வழியின் ஊடாக, அல்லது டெலிவிஷன் அல்லது ரேடியோக்களை திறந்து கொண்டு அந்த குர்ஆனுடைய அந்த அழகான குரலுக்கு மாற்றம் செய்யும் முகமாக சத்தத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, எனக்கு பாடமா கீழாகாதவர் வீட்டுல வாப்பா உம்மா கதைக்கிற சத்தம். இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், எனக்கு பாடமா கீழா வீட்டுல டிவி போட்டு, அன்பானவர்கள் நானும் செய்ய வழியில் அதுல போயிட்டு கொஞ்சம் பாக்குறது சொல்லி சில பிள்ளைகள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், எனக்கு இரவில் குர்ஆன் ஓத நேரம் இல்லை, என்னுடைய தாயும் தகப்பனும் மகிழ்வானால் இருட்டானால் தந்தை ஏற்றிக்கொண்டு என்னை ஏற்றிக்கொண்டு எங்கேயாவது போய்விடுவார்கள் சொந்தக்காரர்களை தேடி. கண்ணியமானவர்களே, இப்படி என் எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாயின் தகப்பனையும் தன்னுடைய அதாவது ஒத்தாதருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எத்தனையும் நிலை ஏற்பட்டிருக்கு. நாளைய நாள் அல்லது அடுத்த நாள் அந்த பெற்றாரை சந்தித்து இந்த மாலியம் கேட்பார், நீங்க இரவு பயணம் போனீங்களாம், குர்ஆன் அவங்களோட பிள்ளை சொல்லிச்சு நண்பனே. இப்படியான நிலைமை இருந்தும் இந்த பிள்ளை சொல்கிறது என்றால், என்னையும் உங்களையும் படைத்தரப்பு நாளைய கயாமத்துடைய நாளிலே விசாரிக்கின்ற போது அதற்கு மேலே ஒரு நீதிமன்றம் கிடையாது, இந்த பிள்ளையின் நாளைய மறுமையினால் இந்த பெற்றோர்களை மாற்றிக் கொடுக்காதாம், அவர்களை நிச்சயமாக மாற்றிக் கொடுத்து விடும். உண்மையிலே ஒரு விபதிக்கிறது, எதை கண்டிப்பார், எனக்கு ஏசுவார் என்று தெரிந்தும் என்னுடைய மாநிலம் என்னுடைய ஒரு ஆப்பாவிடத்திலே கேட்டால் இது பெரிதாக விளங்கும், எனக்கு என்னுடைய தந்தை என்ன, என்னுடைய தகப்பன் என்னை, தகப்பனோ தாயோ என்னை கண்டிப்பார்கள் என்று விளங்கியும் அந்த பிள்ளை முறைப்பாடை செய்கிறது என்றால், மாணவர்களே, அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தால் யாரிடத்தை சொல்ல முடியும்? எனவே எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு எதிரியாக மாற்றுவது அது எங்களுடைய வீட்டு சூழலை பொறுத்து, வீட்டு சூழலை நல்லதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கம்மி, சிறு பிள்ளைகள் குர்ஆனை ஓதினாலும் கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ மூஸா அல்அஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்ற அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன்களை அலஹா காதா கேட்பார்கள்.
ஒருமுறையே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்க போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி சொல்றார், குர்ஆன் அருளப்பட்டது உங்களுக்கு, நீங்க ஓத நாங்க கேட்கணும், அதுக்கு மாற்றமாக நாங்க ஓத நீங்க கேட்க சொல்றீங்களே, இல்ல குர்ஆன கேட்கணும் நான் ஓதுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை இன்னொரு சஹாபியுடைய வாயால் ஓத ஸல்லல்லாஹு பக்கத்திலிருந்து கேட்டிருக்கிறார். அன்பானவர்களே, எனவே நாம் அந்த குர்ஆனை கேட்கின்ற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, அதாவது குரியமான சூறாக்களை எப்படி செய்ய வேண்டும், யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல கொஞ்சமேதும் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமன் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துகள்ல குர்ஆன் மஹராக கொடுக்கப்பட்டது. ஒரு சஹாபி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால், நான் நம்மை திருமணம் முடிக்க அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்தில் ஏதாவது மகர் கொடுத்திருக்கிறதா? இல்லை நாயகர் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் ஏதாவது கொண்டு வா, திருமணம் முடித்தார்கள். அவர் அங்கும் இங்கும் அலைந்து சென்றார், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஓடி வருகிறார், நாயகமே ஏதாவது தேடினேன் பெண்ணுக்கு கொடுப்பதற்காக மகராக, ஒன்றுமே கிடைக்கவில்லை நாயகமே என்று மீண்டும் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரும்பாலான ஒரு மோதிரமாவது கொண்டு வா, வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் பிறகு இரும்பாலான ஒரு மோதிரமாக செஞ்சு கொண்டு வாங்க சொல்லி அந்த மாப்பிள்ள அதற்குரிய அந்த மாப்பிள்ள அவருடைய கிரேடு இருக்கணும், அவருக்கு ஒரு உழைக்கின்ற அந்த தன்மை எப்படி தொடர்ந்து இருக்கா சொல்லலாம் உலகத்தில் அவர்கள் அந்த திறமையை அவருக்குள்ள ஏற்படுத்தினார்கள். அங்கும் இங்கும் போனார், இரும்பாலான மோதிரம் கூட கிடைக்கிறது. சொல்லல்லாம் அவர்கள் சமைத்து வருகிறார். சொல்லல்லாம் வலைவசன் அவர்கள் இறுதியிலே கேட்டார்கள், ஒரு ஆணிலே ஏதாவது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். ஆம் நாயகமே, ஒரு ஆணி நான் பாடமாக்கியிருக்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பாடமாக்கின குர்ஆனை நீ கட்டக்கூடிய, நீ திருமணம் முடிக்கக்கூடிய, கரம் பிடிக்கக்கூடிய அந்த மனைவிக்கு சொல்லி கொடுத்து இதை மகராக ஆக்கி திருமணம் முடித்துக் கொள், ஹலாலா நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட சம்பவமாக. அன்பானவர்களே, இன்று நானும் நீங்கள் நினைக்கிறோம் தோட்ட துறவு இருந்து விட்டால், தொழில் துறவு இருந்து விட்டால், மகளான லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கான அந்த வருமானங்கள் வந்து விட்டால்தான் வருமானம், அதுதான் செல்வம் என்று நினைக்கிறோம். குர்ஆனை சுமந்த உலமாக்கள், குர்ஆனை சுமந்த அந்த அறிஞர்கள், ஹாஃபிள்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செல்வந்தர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே எப்போதும் அந்த குர்ஆனோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை மரணம் செய்வது மாத்திரமல்ல, கருத்துக்களை வழங்க வேண்டும். ஒரு நாளைக்கு நாங்கள் சூரா ஃபாத்திஹா 17 தடவைகள் ஓதுவோம். 17 தடவைகள் பரவான தொழுகையில சூரத்து ஃபாத்திஹா 17 தடவைகள் ஓதுகிறோம். 7 ஆயத்து நீட்டி மீட்டி ஓதுகிறோம். 17 தடவைகள் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணில் நின்று வரைக்கும் குர்ஆன் ஓதுகிறோம், என்ன மாற்றம்? வேற ஆக்கில் மதத்தை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு மொழி காது கேட்கும். நான் சொல்லுவோம் அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சொல்லுவோம். வந்தவர்களே, அதை கேட்பதை போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் சென்றிருக்கிறது என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு எந்த அளவு தொடர்பு வைக்கிறோம்? எனவே சூரா ஃபாத்திஹா என்பது மிக முக்கியமான ஒரு சூரா. ஃபாத்திஹா சூரைக்குது அது மிகப்பெரிய ஒரு ஷிஃபா. சொல்லல்லாஹு சொன்னார்கள், எல்லா நோய்களுக்கும் நிவாரணி அல்லாஹ் சூரா ஃபாத்திஹா வைத்திருக்கிறான். சூரா ஃபாத்திஹா ஓதி வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நோயை கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, வெளியிலே உள்ள நோய்களுக்கு வைத்தியம் பண்ணலாம், சதுமலா இருமலா உடம்புக்கு வருத்தமா, ஆன்மீக ரீதியாக அல்லது உள்ளத்துக்கு ஒரு நோய் என்றால் அல்லாஹ் வைத்தியம் செய்கிறான் குர்ஆன் மூலமா. குர்ஆனுங்கள் மனநோய் இருக்காது, குர்ஆனுங்கள் டென்ஷன் இருக்காது, குர்ஆனுங்கள் அழகான முறையில் தான் அவங்களுக்கு தூக்கத்தை தருவான், நிம்மதியை தருவான், நிம்மதியை பறிக்க மாட்டான். இந்த உலகத்தை அதிகமாக தலையை வைத்தால் நிச்சயமாக நிம்மதி பறிக்கப்படும். அல்லாவோடு தொடர்பு ஏற்பட்டு அல்லாவோடு பேசினால், அல்லாவுடைய புத்திமதிகளைகளுடைய காலுக்கு விழுந்தால், அல்லாவை நாங்கள் எப்போது நினைவுபடுத்தி அல்லாவுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயம் அதுதான் மிகப்பெரிய ஆறுதல், அதுதான் மிகப்பெரிய ஷிபா என்ற விடயத்தையும் அல்லா பரிசுத்தால் குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். அன்பானவரே, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு சாதனை. குர்ஆனை யாருக்கும் மாற்ற முடியாது. குர்ஆனை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள், அதை சொல்வது வேறொரு தலைப்பு. டாக்டர் கீதமு பெண்களுடைய வயிற்றிலே குர்ஆன், அதாவது பெண்களுடைய வயிற்றிலே கரு வளர்ச்சி சம்பந்தமாக பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணினார். ஆனால் மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த ஆராய்ச்சிக்குரிய முடிவை தேடிக்கொள்ளாமல் அங்கு நீங்கள் சுட்டினார். இறுதியில் ஒரு முஸ்லீம் சகோதரை சந்திக்கின்ற போது அவர் சொன்னார், எங்களுடைய குர்ஆனிலே அந்த கரு வளர்ச்சி அடைவு சம்பந்தமாக கட்ட கட்டமாக அந்த வயிற்றுக்குள்ளே அந்த கரு வளருகின்ற சம்பந்தமாக அல்லாஹ் சூரத்து மோமினுடைய சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சூறாவை நீங்கள் படியுங்கள் சொல்லுகின்ற போது அந்த சூறாவை அவர் படிக்கிறார், அவருடைய ஆய்வுக்கு முடிவு கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், எங்குமே கிடைக்காத ஆய்வுக்கு முடிவை, என்னுடைய அறிவுக்கு தேவையான விடயங்களை நான் குர்ஆனிலே இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று இந்த குர்ஆனை அவர் வாழ்த்துகிறார். கண்ணியமானவர்களே, டாக்டர் கேஷ்மல் கைரோ பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய ஒரு விரிவுரையாளர், அவர் சொல்கிறார், எத்தனையோ பிரதிகளை பார்த்திருக்கிறேன், முதலாம் பிரதிகளை மாற்றம், இரண்டாம் பிரதிகளை மாற்றம், பிழை திருத்தம் என்று ஒரு பகுதி எல்லா வெளியீடுகளும் இருக்கிறது, முதலாம் பதிப்பு, இரண்டாம் பதிப்பு, மூன்றாம் பதிப்பு, முதலாம் பதிப்புக்கும் மூன்றாம் பதிப்புக்கு இடையிலே நிறைய மாற்றம் இருக்கிறது, முதலாம் பதிப்பை கொடுத்தா இதில் இருக்க வேண்டாம், இதில் சில பிழை இருக்கிறது, மூணாம் பதிப்பில் நாங்கள் திருப்தி எழுதியிருக்கோம் என்று சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் எத்தனை பதிப்பு வந்தாலும் அந்த குர்ஆனிலே மாற்றம் கிடையாது. அதை தான் சொல்கிறார், எத்தனை நூல்களை பார்த்திருக்கிறேன், அதில் முதலாம் பதிப்பு, இரண்டாம் பதிப்பு, பல மாற்றங்களை பார்த்திருக்கிறேன், குர்ஆனில் எந்த மாற்றம் இல்லை என்பதாக டாக்டர் கேஷ்மல் குர்ஆனை பற்றி சொல்கிறார். இஸ்லாம் இல்லாத ஒரு அறிஞர் வலிதிபுரம் முகையா குர்ஆனை பற்றி சொல்கிறார், வல்லாஹி இன்னலஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லகலாவா வ இன்னஹு யஹ்லு வ லா யுலா அலைஹி. நிச்சயமாக சத்தியமாக இந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, இந்த குர்ஆன் கேட்க கேட்க எனக்கு இனிமையை தருகிறது, கேட்க கேட்க சந்தோஷத்தை தருகிறது. வ இன்னஹு யஹ்லு, இந்த குர்ஆன் உயர்ந்து கொண்டுதான் போகுது, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள், குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது என்பதாக வலீத் இப்னு முகைரா குர்ஆனை பற்றிச்சொல்கிறார். அன்பானவர்களே, எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் நல்ல முறையில் செய்ய வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனை கற்றிருந்தால், குர்ஆனை விளங்கியிருந்தால் அதை மற்றொரு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புகாரில் பதிவு செய்வதற்கு ஹதீஸ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கைருக்கும் அன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். அன்பானவர்களே, குர்ஆனை உள்ளத்தில் வைத்து கொள்ளக்கூடாது, குர்ஆனை மற்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை கற்று யாராவது ஒரு குர்ஆனை பற்றி கேட்டு அதை சொல்லிக் கொடுக்காம இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளைய கயாமத்துடைய நாள் அவருக்கு தண்டனையாக கடிவாள வலியுறுத்தப்படும் என்று நான் நவுதுல்லாஹ் பார்த்தேன். எனவே நானும் நீங்களும் இந்த குர்ஆன் எங்களுக்குரிய குர்ஆனாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் நிச்சயமா அந்த குர்ஆன் முழு உம்மத்துக்கு நேர் வழிபாட்டாக அந்த குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை பரிசுத்த அல் குர்ஆனை சொல்லுகின்ற போது ஹுதல்லின் நாஸ், மனித சமுதாயத்துக்கே நேர் வழிகாட்டி குர்ஆன் சொல்கிறான், முஸ்லீம்களுக்கு நேர் வழிகாட்டி வழிகாட்டி என்றால் குர்ஆனை பயன்படுத்தாமல் மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டி என்றால் குர்ஆனை பயன்படுத்தியிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லவரியார்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மொபைல் இருக்கிறது, இரண்டு மொபைல் இருக்கிறது, காணாத்துக்கு மூணு நாலு சிம்களை நாங்கள் பாதிக்கின்றோம், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் எத்தனை குர்ஆன் இருக்கிறது? வீட்டிலே ஒரு குர்ஆன் தான், தந்தை ஓதுவும் அதைத்தான், தாய் ஓதுவும் அதைத்தான், குழந்தை ஓதுவும் அதைத்தான். அன்பானவர்கள், எங்களுக்கு ஒரு குர்ஆன் வேணும், தர்ஜமத்து குர்ஆன் எடுங்கள், அவருடைய கருத்துக்களை வழங்குங்கள், நிச்சயமாக அந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும். எனவே சஹாபாக்களை குர்ஆன் மாற்றியதை போல, முன்னால் வாழ்ந்தவர்களை மாற்றியதை போல, நாங்களும் எங்களுடைய குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை எடுத்துக் கொள்ள வேண்டும். முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்க ஊர்களையும் வாழ்ந்திருப்பார்கள், அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசு ஓதக்கூடிய வளமை இருக்கு, கிழமைக்கு சிலர் ஒரு குர்ஆன் முடித்து விடுவார்கள். இன்று வெக்கமாக இருக்கிறது, நோம்பு மாதம் வாழ்ந்தால் கூட ஒரு குர்ஆன் முடிக்காத சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய கைசேதம். என்னையும் உங்களை நல்ல முறையில் இந்த உலகத்திலே விட்டு சென்ற தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹதியா குழந்தைகள் செய்யக்கூடிய துவா, குழந்தை செய்யக்கூடிய நல்ல மலம்பானவர்களே, இன்று நானும் நீங்களும் அதை செய்யாமல் வேற எங்கேயோ நிம்மதியை தேடினால் நிச்சயமா அது கிடைக்காது. எங்களுடைய தாய் தாப்பனுக்கு துவா செய்யாத பிள்ளைகள் நிச்சயமான நாளே வறுமையினாலே அந்த பிள்ளைகளும் மௌத்தானத்துக்கு பின்னால் அவருடைய குழந்தைகளும் ஒரு காலம் துவா செய்வார். நன்றி கெட்டவர்கள் யார் தெரியுமா, கையே நிகழ்ந்த போதெல்லாம் தன்னுடைய பெற்றோரை ஞாபகம் இல்லாமல் மறந்து தாயின் தகப்பனுக்கு துவா கேட்காமல் கையே அந்த துவாவை முடித்து விட்டால் நன்றி கட்ட பிள்ளைகளாகத்தான் நானும் நீங்கள் இருப்போம். அன்பானவர்களே, கையே நிகழ்ந்த ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஐந்து நேரமாக இருக்கட்டும், மேலதிகமான நேரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பெற்றோரை யாரும் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, குர்ஆன் ஓதுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமா பெற்றோருடைய பெருமதிகளை தருவான். எனவே குர்ஆன் ஓதி ஓதி அதுக்கு மாற்றம் செய்யாதீர்கள். குர்ஆன் ஓதுகிற வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் குர்ஆன் என்பது வெறுமனே சாம்பராணி புகைப்பிடிப்பதற்காக அல்ல, வெறுமனே சுவர்களை தொங்கிடுவதற்காக அல்ல, அதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அன்பானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்காக நிறைய விடயங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அதிகமாக பிரார்த்திக்க, அல்லாஹும்ம ஜாலில் குர்ஆன ரபியா கல்வி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை நிம்மதிய குர்ஆனில் தாயா அல்லாஹ், கவலைய குர்ஆன கொண்டு போக்கியா அல்லாஹ். பெரியமானவர்களே, இது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நாங்களும் குர்ஆனை கொண்டு துவா செய்வோம். குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையெழுவோம். அது மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு மாற்றம் செய்தால், வியாபாரம் பண்ணுகிறோம் மோசடிய விடைகள் என்றால் குர்ஆனுக்கு பதுவா செய்யலாம். பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், பொய் சொல்லுகிறோம் பொய்யையே விடவில்லை, குர்ஆனை ஓதுகிறார் குர்ஆனுக்கு பதுவா செய்கிறது.
அநியாயக்காரர்களாவுடைய சாபம் உண்டாகட்டும். கனிமார்களே, யாரெல்லாம் அநியாயம் செய்து செய்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து குர்ஆன் எழுதுகிறாரோ இந்த குர்ஆன் அவருக்கு பதுவா செய்யும். அன்பானவர்களே, குர்ஆனுடைய பதுவாவுக்கு யாரும் ஆளாகும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி வருகின்ற ரமலானே குர்ஆன் ஓதுகின்ற ரமலானாக, அதிகம் குர்ஆன் ஓதிய ரமலானாக, நாளைய கியாமத்துடைய நாளையே எங்களுக்கு சிபாரிசை பெற்று தரக்கூடிய குர்ஆனாக, அந்த குர்ஆனை ஆகக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையில நாங்கள் எல்லாரும் உன்னுடைய எங்களுடைய இமாம் குர்ஆன் என்று சொல்லிருக்கிறோம் யா அல்லாஹ், அதன் பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை நீ அமைத்து தருவாயாக. குர்ஆனுடைய கருத்துக்களை வழங்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த வீட்டுகள்ல உலமாக்களை ஹஃபலாக்களை தந்திரி யா அல்லாஹ், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை ஆக்கிடு யா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய மார்க்க அறிவுக்காக செலவழிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் குர்ஆன்ல ஒவ்வொரு குடும்பமாக ஒரு ஜுசூ கூட, ஒரு ஜுசூக்கு அதிகமாக ஓதக்கூடிய வீடுகளாக எங்களை வீடுகள் ஆக்கிடு யா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு எங்களுக்கு சிபாவத்தாயா அல்லாஹ், குர்ஆனை கொண்டு எங்களை வீட்டுக்கு பாதுகாப்பத்தா அல்லாஹ், இந்த ஊருக்கு பாதுகாப்பத்தாயா அல்லாஹ், அந்நியரை கெடுதிகளை இருந்து குர்ஆனை கொண்டு எங்களை பாதுகாத்தது யா அல்லாஹ். நோய் நிவாரணியாக அந்த குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த நோய் நிவாரணியான அந்த குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய மக்களை எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை துஆக்க ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எங்களை ஈந்தெடுத்த தாய் தாப்பன் அவர்கள் சுரக்கத்தை கொடுத்துருவாயாக. யாருடைய தாய் தாப்பன் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில நீ வரக்கத்தை கொடுத்துருவாயாக. அவருடைய துஆக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நற்பிள்ளைகளாக, நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆக்கி அருள்வாயாக. இந்த ஊருக்கு பிரத்யேகமான அருளையும் வரக்கத்தையும் நீ செய்திருவாயாக. யாவா, நாளை வறுமை நாளை எங்களை சுரக்கவாதி ஆக்கிடுவாயாக. தடுமாற்றம் இல்லாமல் களிமாவோடு இந்த உலகத்தை உங்களுக்கு பிரியக்கூடிய பார்த்து தருவாயாக. இந்த துஆவை தலைப்பிற்கு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஹதவனா.